நாங்கள் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேர்ந்த நிறமை காக்கவே, சமாதியிற் சேந்தனருமை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொர்வசமாதி அடைந்தனர் உலகம் உய்யவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வந்த கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமைகின்றது. இன்று அதிகாலை வரை ஒரு கேள்வியுமே வராத நிலையில் இறுதியாக இந்த சத்சங்கத்திற்கு முன் இரண்டு நண்பர்கள் கேள்வி அனுப்பியிருந்தார்கள். ஒரு நண்பர் மூன்று கேள்வி அனுப்பியிருந்தார், மற்றவர் ஒரு கேள்வி அனுப்பியிருந்தார். அவற்றிற்கு நாங்கள் விடை காண்போம். முதலாவது, அந்த மூன்று கேள்வி அனுப்பிய அன்பர் சைவ சித்தாந்தத்தை ஒட்டிய கேள்விகள், நாங்கள் படித்தவற்றிலிருந்து கேள்விகளை எடுத்து கேட்டிருக்கின்றார். அவருடைய முதலாவது கேள்வி, எங்களுடைய ஆன்மாவில் இருக்கும் சிவத்தன்மையை எப்படி உணரலாம் ஐயா என்பது அவருடைய கேள்வி. இதற்கு பதில் பெரிய பெரிய அளவில் சொல்லிக்கொண்டு போக வேண்டிய கேள்வி, இது ஒரு சிறிய கேள்வி அல்ல. இருப்பினும் எங்களுடைய அறிவுத்திறனுக்கு ஏற்றபடி ஒரு சிறிய அளவில் அதற்குரிய பதிலை பார்ப்போம். இறைத்தன்மை ஆன்மாவுடன் இறைவன் சிவன் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்றார் என்று நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் பார்த்திருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். ஆகவே அது உண்மை. ஆனால் அவர் இருக்கின்றார் என்பதை கேள்வி ஞானத்தில் கேட்டல் மூலமாக கேட்டிருக்கின்றோம். இந்த அன்பருடைய கேள்வி, அதை எவ்வாறு உணரலாம்? அற்புதமான கேள்வி, அதை நோக்கித்தான் நாங்கள் செல்கின்றோம். ஆகவே உணரத்தான் வேண்டும். அதை உணர்வது, இறைவை உணர வேண்டுமென்றால் நாங்கள் முதல் அவரிடம் சரணடைய வேண்டும். அதாவது அவருக்கு அடங்க வேண்டும் என்று என்னுடைய நண்பர் அந்த வாக்கியத்தை மிகவும் அழகாக சொல்லுவார். பேராசிரியர்களும் சொல்கின்றார்கள், நாங்கள் இறைவனுக்கு அடங்க வேண்டும் என்பார்கள். ஆகவே அடங்குதல் என்றால் என்ன? மனதினால் அடங்குவது அல்ல, எல்லாம் அவன் செயலே என்பதை கேட்டு சிந்தித்து உணர வேண்டும். எல்லா இயக்கமும் அவனால் நடைபெறுகின்றது என்பதை உணரும் போது இந்த மூன்று வழிகளாலும் நீங்கள் சிவத்தை உணரத் தொடங்கலாம். நாங்கள் எல்லோருமே சிவத்தை உணரலாம். கேட்டலில் மாத்திரம் கேட்டுவிட்டு சிவத்தை உணர்வது எப்படி என்று பார்த்து கொண்டிருந்தால் உணரப்போவதில்லை. ஆகவே கேட்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அதன் பின் அந்த உணர்வு தன்பாட்டாகவே உங்களை வந்து அடையும். ஆகவே இந்த அன்பருடைய கேட்ட கேள்விக்கு, சிவத்தை உணரும் தன்மையை எவ்வாறு நான் உணரலாம், சிவம் என்னுள் இருப்பதை எவ்வாறு உணரலாம் என்றால், அந்த முறையில் தான் உணர வேண்டும். அதற்குரிய உபாயங்கள் தான் நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் படித்த அடிப்படை கருத்துகளான சிறிது சிறிதாக நான் எனது என்பதிலிருந்து விலத்தல் வேண்டும். அந்த நான் எனது என்பதிலிருந்து விலத்துவதற்கு என்ன அடிப்படை மூல கருத்து? எல்லாம் அவன் செயலே என்று நீங்கள் கேட்டுவிட்டால், சிந்திக்கத் தொடங்கிவிட்டால், அந்த நான் எனது என்பது சிறிது சிறிதாக விட்டு விலகும். ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு சுருக்கமாக எங்களுடைய அறிவுத்திறனில் இந்த அளவில் அதற்கு பதிலை காண்போம். இதைத்தான் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது, இதைத்தான் கிரியா யோகம் சொல்கின்றது, இதைத்தான் அருளாளர்கள் சொல்கின்றார்கள் என்று இந்த அன்பருடைய கேள்விக்குரிய பதிலை அந்த அளவில் வைத்துக் கொள்கின்றேன் என்று. அடுத்ததாக இந்த விடயத்தை மணிவாசகரும் விளக்குகின்றார். ஒரு இடத்தில் இந்த இறை நிலையையும் ஆன்மா நிலையையும் வைத்து அருமையான வசனம் ஒன்று சொல்வார். அதை என்னுடைய நண்பர் அடிக்கடி பாடுவார், மிகவும் கேட்க சந்தோஷமாக இருக்கும். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை சங்கரா என்று அந்த பாடல் தொடங்குகின்றது. ஆகவே அவ்வளவு தூரத்திற்கு மணிவாசகர் அதை மனமுருகி அந்த பாடலை பாடுகின்றார். நீ என்னிடம் வந்து என்னை ஆட்கொள்ளுகின்றாய், எனக்கு புரியாது நான் இருக்கின்றேனே என்ற மாதிரி அந்த பாடல் அமைகின்றது. ஆகவே அருளாளர்களும் இதைத்தான் சொல்கின்றார்கள், நாங்கள் அந்த சிவத்தை உணர வேண்டும். கேள்வியில் மாத்திரம் இருந்து விடாது, மற்றைய இரண்டு நிலைகளுக்கும் போய் உணரும் போதுதான் இறுதி நிலையான நிட்டை கூடுதல் சமாதி நிலையை நாங்கள் நோக்கி செல்லலாம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அடுத்ததாக இந்த அன்பர் கேட்டிருந்தார், சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் ஒரு இடத்தில் நீங்கள் குரு லிங்க சங்கம வழிபாடு என்று சொல்லி இருந்தீர்கள், அதை பற்றிய சிறிய விளக்கம் தர முடியுமா என்று கேட்டிருந்தார். நிச்சயமாக சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் குரு லிங்க சங்கம வழிபாடு மேன்மையாக சொல்லப்படுகின்றது. இது என்ன என்று பார்த்தால், எங்களுடைய சைவ சமயத்தை தழுவுபவர்களுக்கு மூன்று வகை வழிபாடுகளாக சைவ சித்தாந்தத்தில் இது கொடுக்கப்பட்டிருக்கின்றது, குரு லிங்க சங்கம வழிபாடு. இதில் நாங்கள் முதலாவதாக என்னத்தை உணர வேண்டுமென்றால், இந்த மூன்று முறைகளையும் இயக்குபவன் அவனே சிவனே. அதை நாங்கள் முதலில் கருத்தில் கொள்வது மாத்திரமல்ல, நன்றாக ஆழமாக அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் மனதில் செயலில். ஆகவே அதை விளங்கி கொண்டு விட்டோம் என்றா இருந்தால், இந்த குரு லிங்க சங்கம வழிபாடு என்று சொல்வது குருவாக இறைவன் எங்களுக்கு தன்னுடைய நிலையை கொண்டு வருகின்றான். எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்கு கிரியா சாதகர்களுக்கு அந்த குருவாக அமைந்திருப்பவர் சிவ யோகத்திலிருந்து கிரியா யோகத்தை கொண்டு வந்த சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள். ஆகவே அது குரு வழிபாட்டை குறிக்கின்றது. லிங்க வழிபாடு அருவுருவ திருமேனியான தடத்த நிலையில் பரம்பொருள் வந்து ஆன்மாக்களுக்காக அந்த நிலையில் இருந்து அருள்பாலிக்கின்றார். அந்த லிங்கத்தை பூஜிப்பது லிங்க வழிபாடாக அமைகின்றது. மூன்றாவது குரு லிங்க சங்கமம் என்று சொல்வது அடியார்கள் கூட்டம், கிரியா யோகத்தில் சாதகர்கள் கூட்டம். அது மிகவும் முக்கியமானது. அது ஒரு கூட்டம் என்று நினைக்காது, அந்த கூட்டத்திற்குள் எங்களை இணைக்க வேண்டும். அதுதான் இப்போது இணைந்து இந்த சத்சங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அது முதலாவது வழி. அது இணைந்து விட்டால் மாத்திரம் போதாது, அது கேட்டுவிட்டு வழியால் போனவுடன் அவற்றையெல்லாம் மறந்து விடாது. அதில் கிடைத்த விடயங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும், அதற்கு மேலாக சாதனையில் பயன்படுத்த வேண்டும். ஆகவே அப்படி இருப்பீர்களாக இருந்தால்தான் அதற்குரிய முழு வெற்றியும் அதில் உண்டு. ஆகவே இந்த சங்கமம் என்று சொல்வது அது ஒரு சொல்லளவில் இருக்காது, முக்கரணங்களாலும் அதை நாங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். அதில் எங்களுக்கு ஒரு வேலியை போடுகின்றோம் எங்களுடைய சாதனைக்கும் வாழ்க்கைக்கும். அந்த சாதகர் கூட்டம் ஒரு வேலியாக அமையும் போது, நாங்கள் அந்த கூட்டத்திற்கு இருக்கும் போது நாங்கள் முழுமையாக செயல்படாவிட்டாலும் எங்களுடைய குருமார்கள் சொல்லி இருக்கின்றார்கள், யோகத்திலும் கூட அந்த சாதகர் கூட்டத்துக்குள் இருக்கின்ற நாங்கள் போது அல்லது சிவனடியார் கூட்டத்துக்குள் இருக்கும் போது எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் சத்துவ குணமாக இருக்கும். அந்த சத்துவ குணத்தில் இருந்தால் எங்களுடைய சாதனைகள் மேற்படும், எங்களுடைய வாழ்க்கைகள் நன்றாக அமையும் என்று அருளாளர்கள், கிரியா யோகத்தில் இருக்கும் அருளாளர்களும் கூட, சைவ சித்தாந்தமும் கூட எல்லாவற்றிலும் அதைத்தான் சொல்கின்றார்கள். ஆகவே சங்கமம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு வழிபாடாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதைத்தான் சைவ சித்தாந்தத்தில் குரு லிங்க சங்கமம் என்று சொல்லப்படுகின்றது. இதில் எங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது என்னவென்றால், இந்த மூன்றையும் இயக்குபவர் சிவனே, பரம்பொருளே என்பது அது தெரிந்து உணர்ந்து அதை செயல்முறைக்கு கொண்டு வருவோமாக இருந்தால், இந்த குரு லிங்க சங்கம மூன்று வகையான வழிபாடுகளுடன் எங்களுடைய பதிஞானத்தை நாங்கள் எட்டலாம் என்பது சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கப்பட்ட கருத்தாக சைவ சித்தாந்த பேராசிரியர் அழகாக இதை விளங்கப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே அது அவருடைய மூன்றாவது கேள்வி, அந்த அன்பருடையது. மற்றவர் இன்னொரு கேள்வியை கொண்டு வந்திருந்தார். இந்த அன்பருடைய மூன்றாவது கேள்வி இன்னும் வரவில்லை. அவருடைய மூன்றாவது கேள்வி என்னென்றால், சிவன் சக்தி, நாங்கள் சிவன் சக்தியை ஐயா கோவிலில் இரண்டு உருவங்களாக வழிபடுகின்றோம், ஒன்றாக வழிபடுவதில்லை. ஆனால் யோகத்திலும் சரி சைவ சித்தாந்தத்திலும் சரி இறைவனின் நிலை சிவன் பாதி சக்தி பாதி என்றுதான் கூறப்படுகின்றது. அதை ஏன் கோயில் வழிபாட்டில் இரண்டு உருவங்களாக வைத்து நாங்கள் வணங்குகின்றோம்? எங்களுடைய மனங்களும் அதைத்தான் நோக்கி ஓடுகின்றன. ஆனால் சைவ சித்தாந்தத்திலோ யோகத்திலோ வந்தால் இரண்டும் ஒன்றுக்குள்ளேயே இருக்கும் விடயம் என்பது படிக்கின்றோம். அது ஆகவே இந்த கோயில் வழிபாட்டில் அது ஏன் பிரித்து வைக்கப்பட்டிருக்கின்றது? சிவனுடைய சந்நிதிக்கு போய் சிவனை வணங்குகின்றோம், சக்தியின் சந்நிதிக்கு போய் சக்தியை வணங்குகின்றோம். அதை நாங்கள் சிவசக்தியாக பார்ப்பதற்குரிய விடயங்கள் கோவிலில் அமைக்கப்படவில்லை என்பது இந்த அன்பருடைய கேள்வி. ஒரு சாதாரண கேள்வி அல்ல. இதற்கு என்னிடம் உடனடி பதிலும் இல்லை நிச்சயமாக. ஆனால் அந்த அமைப்பில் தான் நாங்கள் வழிபட்டு வருகின்றோம் இல்லை என்பது அல்ல. ஆனால் ஒன்று மறந்துவிடக்கூடாது, சிவசக்தி சேர்ந்துதான் இந்த உலகமே பிரபஞ்சமே எல்லாமே நடக்கின்றது. சிவனுள் சக்தி பாதியாக இருந்துதான் இதை செய்கின்றாள். இதை சைவ சித்தாந்தத்தில் பல முறைகளில் நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது நாங்கள் சக்தி என்பது இந்த சிவசக்தி என்று சேர்ந்திருந்த பொருளின் இயக்கம்தான் சக்தி. சிவன் சிவனே என்று இருப்பதுதான் அவனுடைய நிலை. ஆகவே சிவனுடைய நிலையை நாங்கள் பிற பொருளை நோக்காது அவன் தன் வழியே இருப்பதைத்தான் சிவன் என்றும் சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. பிற பொருட்களை நோக்கி செயல்பாடு செய்வதை சக்தி என்றும் சைவ சித்தாந்தம் வரையறுக்கின்றது. ஆகவே ரெண்டும் ஒன்று, ஆனால் அதனுடைய நிலைப்பாடுகள் வேறு. சிவன் சிவனே என்று இருக்க சக்தி இயக்கத்தை செய்வதுதான் அதன் கோட்பாடு. ஆகவே இதை இரண்டு விதமாக சைவ சித்தாந்தத்தில் இன்னும் ரெண்டு மூன்று இடங்களில் நாங்கள் இந்த வேறுபாட்டை வெவ்வேறு சொற்கள் மூலம் பார்க்கின்றோம் என்று பேராசிரியர் சொல்கின்றார். அதாவது சக்தி என்ற தொழிற்பாடு குணமாக இருந்தால் சிவன் என்பவன் குணியாக இருக்கின்றான் என்று சொல்கின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். என்றால் குணம் இருக்கிற இடத்தில் குணியும் இருக்க வேண்டும். குணி என்பதற்கு இன்னொரு விளக்கம் சொல்லலாம். குணம் குணி என்பதற்கு ஒன்று காரணமாக இருக்கின்றது, மற்றது காரியமாக இருக்கின்றது. சிவன் காரணமாக சிவனே என்று இருக்கின்றார், காரியமாக சக்தி செயல்படுகின்றாள். ஆகவே இந்த அன்பருடைய கேள்வி நல்ல கேள்வி. ஆனால் நாங்கள் யோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பாதிப்பையும் கொடுக்காது. ஏனென்றால் நாங்கள் இதை ஏற்றுக்கொண்டுள்ளோம். சிவ சக்தி கூட்டிணைப்பு என்பது யோகத்தில் மிகவும் முக்கியமானது. சிவன் சக்தி சேருவது, நாதம் விந்து சேருவது, எங்களுடைய சுவாச பயிற்சிகள், குண்டலினி சக்தியை கொண்டு போய் சிவனுடன் இணைப்பது, எல்லாமே இந்த இணைப்பைத்தான் காட்டுகின்றது. ஆகவே யோகத்தில் பயணிப்பவர்களுக்கு கோயில் வழிபாட்டில் நீங்கள் இரண்டு உருவங்களாக இரண்டையும் போய் வணங்கினாலும் இரண்டும் சேர்ந்ததுதான் ஒன்று என்பதை நீங்கள் ஐயுற மாட்டீர்கள். நீங்கள் அதில் நிச்சயமாக அதில் நம்பிக்கை வைத்து அந்த வழியில்தான் உங்களுடைய யோக பயிற்சிகளையாவது செய்ய பயிற்சிகளையும் யோகத்தில் தரப்பட்டிருக்கின்ற அறிவு திறனை மறுத்து கொண்டிருக்கின்றீர்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து மூலம். ஆகவே அதன் வழி நின்று நாங்கள் அதை சிவசக்தியாக சேர்த்து பார்த்து, சூட்சுமத்திலாவது நாங்கள் அதை சேர்த்து பார்த்து, அதுதான் எங்களுடைய உடலில் இருக்கும் இயக்கமும். ஆகவே அந்த இயக்கங்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த கோயில் வழிபாட்டுக்கு ஏற்ற ஏன் அப்படி வைத்ததென்று ஒரு சுருக்கமான பதிலை சொல்ல வேண்டுமென்றால், எங்களுடைய உடல் அமைப்புகளும் எங்களுடைய உலகியலில் ஆன்மாக்களுக்கு அப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண் வேறு உடல், பெண் வேறு உடல். ஆனால் அதை குடும்பம் என்ற முறையில் இணைத்து சூட்சுமமாக ஆணும் பெண்ணும் சேர்ந்து இயங்குவதுதான் இந்த உலக இயக்கம் என்பதை, இந்த ரெண்டு உடல்களில் இருந்தும் ரெண்டு ஆன்மாக்களும் அதை பெற வேண்டும் ரெண்டு நிலைகளையும் என்பது அதன் ஒரு விளக்கமாக இருக்கலாம். ஆகவே இந்த அன்பருடைய கேள்வி மிகவும் நல்ல கேள்வி. அதை ஆழமாக நுட்பமாக பார்க்க வேண்டிய கேள்வி. ஆகவே எந்தவித ஐயரும் இல்லாமல் யோகத்தில் இருப்பவர்கள் அந்த ரெண்டு முனைந்த சக்தி தான் சிவசக்தி. அந்த சிவத்தில் சிவன் சிவனே என்று இருக்கும்போது சக்தி செயல்படுகின்றாள் என்பதுதான் அதற்குரிய காரணம். காரணம் காரியமாக பார்க்கலாம், குணம் குணியாக பார்க்கலாம் என்று சொல்லி இந்த அன்பருடைய கேள்விக்கு பதில் கொடுக்கின்றேன் என்று. அடுத்ததாக மற்றைய அன்பருடைய இரண்டாவது கேள்வி வந்திருந்தது. அது தொண்டை பொறுத்து தொண்டு செய்வதை பற்றிய கேள்வி. ஐயா, நான் தொண்டு செய்கின்றேன். இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து கிடைத்தவுடன் தான் இந்த தொண்டில் ஆர்வம் வந்து செய்ய தொடங்கி இருக்கின்றேன். ஆனால் ஒரே ஒரு சிறு கேள்வி. என்னுடைய தொண்டு ஒரு தொடர்ச்சியான தொண்டாக அமையவில்லை ஐயா. ஒரு நேரம் என்னுடைய மனது தொண்டு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் செய்கின்றேன். அதை தொடர்ச்சியாக அந்த தொண்டில் இயங்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கின்றது இல்லை என்பதல்ல. ஆனால் என்னுடைய உடல் அசதியாக இருந்தாலும் அந்த தொண்டை நான் மறந்து போகின்றேன். ஏனென்றால் உடல் அசதி அதை என்னை செய்ய விடாது, தடுக்கின்றது. ஆனால் எனக்கு அதை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கின்றது. ஆகவே மற்றைய விடயங்கள் என்னை தடுக்காது, என்னுடைய தொண்டை நான் எப்படி செய்து கொண்டு போகலாம்? அதற்கு உங்களை பார்க்கின்றேன், வெறும் சங்கத்தில் இருப்பவர்களை பார்க்கின்றேன். தொண்டு 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 என்று நீங்கள் நாள் முழுவதுமே தொண்டென்று பேசுவது மாத்திரமல்ல, செய்து கொண்டும் இருக்கின்றீர்கள். தனக்கும் ஏதாவது ஒரு உபாயம் சொல்வீர்களா? இதில் என்னென்று நினைத்திருக்கலாம் தவறாது என்பது அந்த அன்பருடைய கேள்வி. இதுவும் நல்ல கேள்வி. தொண்டு என்பது ஒரு சொல் அல்ல, அது செயல். ஆகவே இந்த தொண்டை நாங்கள் ஒரு விதத்தில் தான் தொண்டு என்று சொல்லுகின்றோம், அல்லது ஆங்கிலத்தில் சர்வீஸ் என்று சொல்லுகின்றோம், சர்வீஸ் செய்கின்றோம் என்று சொல்கின்றோம். இதில் பல படிநிலைகள் உண்டு என்பதை மறக்காதீர்கள் சாதகர்களே. மனம் தளரக்கூடாது, தொண்டில் நாங்கள் முன்னேற வேண்டும். தொண்டென்பது எல்லோரும் செய்யும் தொண்டு ஒரே மாதிரியாக இருக்காது. ஏனென்றால் தொண்டில் பல படிநிலைகள் உண்டு. சுருக்கமாக நீங்கள் ஆரம்ப படிநிலை, நடுப்படிநிலை, முதிர்ந்த படிநிலை என்றே எடுத்துக்கொள்ளலாம். இது இந்த மேல் நோக்கி போய் இறுதி நிலையில் இருக்கும் போதுதான் உங்களுக்கு நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயல்களும் தொண்டை நோக்கி செய்யும் செயல்களிலிருந்து நீங்கள் எவ்வளவுதான் உடல் அலர்ச்சியாக இருந்தாலும் மன அலர்ச்சியாக இருந்தாலும் நீங்கள் விடுபட மாட்டீர்கள். அந்த தொண்டு நீங்கள் தவன்று போயும் செய்வீர்கள், நடந்து போயும் செய்வீர்கள், உங்களுடைய உடல் இயக்கம் குறைந்த நிலையிலும் செய்வீர்கள், அதை விட்டு கொடுக்க மாட்டீர்கள். அதற்கு என்ன தேவை? வைராக்கியம் தேவை. ஆகவே அந்த நிலையில்தான் எல்லாரும் தொண்டாற்றலாம் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் அந்த நிலையை நோக்கி நீங்கள் இந்த கேள்வியை கேட்டபடியால் அது ஒரு உயரிய நிலை. ஆனால் அந்த நிலையை நோக்கி நீங்கள் போக வேண்டும் என்பதே. அதற்கு அது உங்களுடைய தொண்டை மாத்திரம் அது மேற்கொண்டு செல்லாது, உங்களுடைய வாழ்க்கையையும் மேல் நோக்கி கொண்டு செல்லும். எந்த விடயத்தை எடுத்தீர்கள் என்றாலும் அந்தந்த விடயத்தை அந்தந்த நேரத்தில் நேரம் வலுவாமல் செய்து வருவதால் இந்த தொண்டும் அந்த நிலையில் செய்யப்படும் போது சிறக்கும். ஆனால் இந்த உலகியல் காரணமாக அல்லது இந்த மாயை காரணமாக அல்லது உங்களுடைய உடல் அலர்ச்சி காரணமாக நீங்கள் அதிலிருந்து வலுவீர்களாக இருந்தால் அதில் முழுமையாக நீங்கள் பயணிக்கவில்லை என்பது அர்த்தம். ஆனால் அதில் எவ்விதமான பிழையும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் அந்த நிலைக்கு வந்த பின்தான் எப்படி இந்த தொண்டில் முழுமையாக இருக்கலாம் என்ற நிலையை நீங்கள் அடையலாமே தவிர, மனதால் நினைத்து கொண்டு அதை அடைய முடியாது. ஏனென்றால் அதுக்கு முக்கியமாக வைராக்கியம் தேவை. அதாவது நீங்கள் ஒரு தொண்டை செய்கின்றீர்கள், ஒரு இடத்தில், ஒரு உதாரணத்துக்கு வைப்போம், நீங்கள் ஒரு இடத்தில் நீங்கள் உணவு தொண்டு செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு நேரம் உங்களுக்கு வருத்தம் வந்துவிட்டது, ஒரு உதாரணத்துக்கு வைப்போம். அந்தன்று உங்களுக்கு போக முடியாத நிலை, சரி, உங்களோட உடல்நிலை தான் ஏதாவது அது விளங்குகின்றது போக முடியாது என்று. ஆனால் நீங்கள் போய் அந்த உணவு தொண்டை செய்யாட்டி அங்கே எத்தனை ஆன்மாக்கள் அந்த உணவு இல்லாமல் அந்த நேரம் இருக்கும் என்று ஒரு கணம் யோசித்து பார்த்தால், உங்களுக்கு இயலாது விட்டாலும் நீங்கள் அந்த தொண்டை முயன்றளவு செய்து முடிப்பீர்கள். ஏனென்றால் அதனால் பல ஆன்மாக்கள் பாதிக்கப்படுகின்றது. ஆகவே அது வினையாகவும் நீங்கள் சேர்த்து விடக்கூடாது. ஆகவே தொண்டில் இறங்கும் போது தொண்டை சிறக்கச் செய்ய வேண்டும். ஆனால் அதற்கு வைராக்கியம் வேண்டும். ஆனால் எல்லோரும் முடிந்தளவுதான் நீங்கள் இதில் ஈடுபடலாம் என்பதும் உண்மை. உங்களுக்கு முடிந்தளவு செய்யுங்கள். ஆனால் அதை இலகுவான விடயம் என்று நினைத்து செய்யாமல் விட்டுவிடாதீர்கள். ஏனென்றால் அந்த மன வைராக்கியத்துடன் நீங்கள் வளர்ந்தால்தான் தொண்டில் சிறக்க முடியும் என்பது இந்த நண்பருக்கு நான் கொடுக்கும் கேள்வி. ஆகவே சிறிய தொண்டு ஆற்றுவதே பெரிய விடயம். ஆனால் அதில் மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என்றால் அந்த வைராக்கியத்துடன் நீங்கள் பயணம் செய்ய வேண்டும். மற்ற ஆன்மாக்கள் உங்களுடைய தொண்டு நடப்பெறாததால் அந்த ஆன்மாக்களுக்கு அந்த தொண்டு நிமித்தம் கிடைக்கும் விடயம் கிடைக்காட்டி அது வினையாகவும் முடிகின்றது. ஆகவே நீங்கள் அதில் அவதானமாக பயணியுங்கள். முடிந்தளவு சிறப்பாக செய்யுங்கள் என்று இந்த அன்பருக்கு சொல்லி இந்த சத்சங்கத்தில் இன்று காலை வந்த இரண்டு கேள்விகளுக்கும் விடை கண்டிருக்கின்றோம். நாலு கேள்விகள் ஆன இரண்டு அன்பர்களிடமிருந்து வந்திருக்கின்றது. நன்றி பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இப்போது இணைப்பில் இரவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இருக்கின்றீர்கள். இரவன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
ஓம் சிவாய நம.
இன்றைய சத்சங்கம் கேள்வி பதிலுக்குரிய சத்சங்கமாக வழங்கப்பட்டிருந்தது. அதில் இன்றைய கேள்விகள் நான்கிற்கும் சிறப்பான தெளிவான விளக்கம் தரப்பட்டது. முதலாவது சாகருடைய கேள்வி, எங்களுடைய ஆன்மாவில் இருக்கும் முறைத்தன்மையை எப்படி அறியலாம் அல்லது உணரலாம் என்பது. அதற்கும் சுருக்கமாக தெளிவான விளக்கம் என்னவென்றால், நாங்கள் முதல் அவரிடம் சரணடைய வேண்டும் என்பதும், எல்லாம் அவன் செயலை என்பதை நாம் அறியும் போது சிவத்தன்மை உணரலாம் என்பது நான் பதிலாக அமையும். எனவே முக்கியமாக நாங்கள் எல்லாவற்றையும் சிவன் செயல், இறைவன் செயல் என்கும் போது இது சாத்தியப்படும் என்பதை உணரக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து இரண்டாவதிலும் மாணிவாசகர் கூறிய ஒரு உதாரணத்திலும், தந்ததும் தன்னை கொண்டதும் தன்னை என்ற உதாரணத்துடன் விளக்கப்பட்டது. அதுவும் சிறப்பாக இருந்தது. அடுத்ததாக குருலிங்க சங்கம வழிபாடு பற்றிய கேள்விக்கும், மூன்று முறைகளையும் இயக்குபவர் பரம்பொருளே எனவும், குருவாக இருப்பவரும் பரம்பொருளும் எனவும் விளக்கம் தரப்பட்டது. அத்துடன் குருலிங்க சங்கமம் என்பது அறியாதோர் கூட்டம் என தெளிவான விளக்கங்கள் தரப்பட்டது. அடுத்ததாக சிவன் சக்தி ஏன் கோயிலில் இரண்டாக வழிபடுகின்றோம், இரண்டாக வழிபடுவதற்குரிய காரணங்களுக்குரிய கேள்வி, சிவசக்தியின் இயக்கமே சக்தி உருவாகின்றது. புறப்பொருட்களை நோக்கி செய்வதே சக்தி எனவும், இரண்டும் சேர்ந்து காரணம் காரியம் போன்று உண்டாகும் போது அது எங்களுடைய உடலமைப்புக்கு அமைந்த இடத்தை உணரலாம். இதை உணரும் போது அதற்குரிய பதில் தெளிவாக விளங்குகின்றது. நெருதியாக தொண்டை பற்றிய கேள்வி, சாதகர் தொண்டு செய்கின்றார், ஆனால் அவருடைய தொண்டை தொடர்ச்சியாக செய்ய முடியவில்லை, அதற்கு தொடர்ச்சியாக செய்வதற்கு என்ன செய்யலாம் என்ற கேள்விக்கும் பதில் தந்தது. அதற்கு தொண்டு என்பது ஒரு செயல்முறை என்ற விளக்கம், அதில் படிநிலைகள் உண்டு என்ற விளக்கம் தரப்பட்டது. நடு பணிநிலை, முதல் பணிநிலை என விளக்கப்பட்டது. வாழ்க்கை முறையை சரியாக செய்யும் போது தொண்டை சிறப்பாக வைராக்கியத்துடன் செய்யும் போது உணரலாம் என்பது எளிதில் தெளிவான விளக்கமாக இருந்தது. எனவே நாங்கள் தொண்டை சரியாக வைராக்கியமாக செய்யும் போது உணரலாம் என்பது அதற்கு பதிலாக தெளிவாக கிடைக்கப்பட்டது. இன்றைய சத்சங்கத்தில் பொதுவாக நாலு கேள்விகளுக்கு சுருக்கமாக விளக்கம் தரப்பட்டது. சிறப்பாக அம்சம் என்று கூறலாம். நன்றி. ஓம் கிரியா பிரபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம.
ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. நன்றி ரமணையா, உங்களால் முடிந்த அளவு அதை சுருக்கி சொல்லியிருக்கின்றீர்கள். இருப்பினும் நண்பர்கள் எல்லோரும் சத்சங்கத்தையும் கேளுங்கள், அது சிறிய விளக்கங்கள் உங்களுக்கு மேலதிகமாக உண்டு. நன்றி பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அனுப்பி இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய.
ஓம் சிவாய நம.
சத்சங்கம் நல்ல ஒரு சிறப்பான பெரிய விஷயத்தை சிறிய கேள்வியில அடக்கி கேட்டதுக்கு பாபாஜியுடைய அருளால சிறப்பான பதில பாபாஜி திரட்டி நமக்கு அப்படிதான் சொல்லணும். நான் பெருமைப்படுத்துறதுக்காக சொல்ல, சிறிய விஷயத்த சிறிய அளவுல கேள்வியா கட்டலாம், அதுக்கு பதில் சொல்றது பெரிய விஷயம். அது உமானத்தோட சொல்றது வந்து பாபாஜியுடைய அருள். சைவ சாஸ்திரம் நம்மால் ஆவது எதுவும் எல்லாம் அவருடைய செயல் தான். நம்மள வந்து ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் அவருடைய செயல்ல தான் நம்ம முன்னேறி போகணும். அந்த வகையில ஆன்மீக முன்னேற்றத்தை பத்தி நீங்க சொல்லக்குள்ள ஒரு ஒரே ஒரு அதுக்கு பதில் வந்து ஒரு பெரிய பதில். நாம இப்ப அந்த பாதையில வந்துட்டு இருக்கிறோம்ன்றத முழுமையா நம்ம உணர்ந்தவங்க அதுக்கு அடங்குதல் என்றது சைவ சித்தாந்தம் பெருமையா சொல்லுவாங்க. அதோட மட்டும் இல்ல, என்னுடைய ஒரு நெருங்கிய ஒரு அஞ்சு பேர் சேர்ந்த நண்பர்கள் உணரும் அதை அடிக்கடி சொல்லுவார், அடங்குதல் அடங்குதல் அடங்குதல். இந்த நாலு பேருமே மாணிக்கவாச அப்பர் சித்தர் மாணிக்கவாச கிருஷ்ணாகரத்துக்கு நாலு பேருமே வந்து ஆன்மீகத்து முழுமையா இறைவனை உணர்ந்த பிறகு பக்தி செலுத்தியா அடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பக்தி பக்தியில வந்து ஒரு விஷயம் வந்து தொடர்ந்துகிட்டே போச்சான். அவர் அறிய ஆரம்பிச்ச உடனே அவரு வெளிப்பட ஆரம்பிச்சார். அந்த இடத்துல இவங்க அடங்கிட்டான். இத வந்து அப்பர் வந்து சொல்றார், தெளிவுபடுறார், அழகா தெளிவுபடுறார். அந்த வகையில நம்ம ஒரு நல்ல சைவ சாந்தத்தையும் கிரியா யோகத்தையும் பயந்து பெரிய விஷயத்தை நம்ம நம்மளை பாபாஜி வழி நடத்தி கொண்டு வராரு. விஷயத்தை நம்ம உணர்ந்து அதுக்கு அடங்கிட்டாலே போதும், உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றம் நல்லாவே தெரியும், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அது ஒரே மாதிரியா இருக்கணும்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றம் அதை நீங்களே உணர்வீங்க. அந்த வகையில ஒரு சிறப்பான ஒரு பாபாஜியுடைய கருணையால கிடைச்சிது. அதை மாதிரி கொடுத்த பத்தியும் நல்ல அருமையா சட்டங்கத்துல விளக்கப்பட்டது. தொண்டு பல விதமான செயல்பாடுகள், இப்படித்தான் அப்படித்தான். தொண்டு வந்து தொண்டு தோஷம் கிடையாது. எப்படின்னா திருமந்தத்துல புண்ணிய செய்தாருக்கு பூ உண்டு நீர் உண்டுன்னு சொல்லியிருக்கார் திருமூலர். அத போல தொண்டு வந்து ஒவ்வொருக்கும் சிறப்பு. அந்த தொண்டுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் எனக்கு இல்லாம பாபாஜிய மையமா வச்சு நம்ம செய்யக்குள்ள அந்த தொண்டு வரலாறு அந்த துண்டு எப்ப திறக்குனா, இந்த மாதிரி இவர் செயல்பாட்டிலையும் குருநாதருடைய ஆசீர்வாதத்தையும் நம்ம துண்டு திறக்கும். சாதாரண நிலையில நீங்க போய் ஊர்ல போய் ஏதோ ஒரு பிரச்சனை போய் சேர்ந்து அது இல்லை, அது ஒரு ஆர்வ விஷயம், ஒரு புகழ்ச்சி விஷயம், அது தேவையில்லாத விஷயமா வரும். ஆனா ஆன்மீகத்துக்குள்ள வந்த பிறகு நம்ம ஒரு கிரியாபயிற்சி செய்ய ஆரம்பிச்ச பிறகு நம்ம செய்யக்கூடிய வந்து சிறப்பா இருக்கும். அதுல நம்ம அடங்கிட்டோம்னா நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றம் நமக்கே தெரியும். சைவசித்தாந்தத்துக்கு தெளிவான அந்த வகையில சங்கம் சாதாரணமாக பாவாஜி நமக்கு கொடுத்துருக்காரு. இன்னும் மேல மேல நிறைய கருத்துக்களை கொடுத்து இதுக்குள்ள பதிலையும் அவர் கொடுப்பார், கொடுத்துருப்பார், கொடுக்கிறார், கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோட இன்னும் மேல மேல நம்மளுடைய செயல தென்மையாகி நம்மளுடைய ஆணவ மலத்தை கொஞ்சம் அறிஞ்சிக்கிட்டு அதுக்கு அடங்கிட்டுனா நம்ம முன்னேற்றம் எங்கேயும் தடை இருக்காது. அதுக்கு பாபாஜி நமக்கு வழிகாட்டு. ஓ பிரிய பாபாஜி நம்ம, ஓ சிவாய,
ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. அருமை வளமை போலவே இன்னொரு படிநிலையை உயர்த்தி இருக்கின்றீர்கள் இந்த சத்சங்கத்தை பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் கத்தியேன் ஐயா. இந்த தொண்டிற்கு இன்னொரு படிநிலையை மேலே உயர்த்தியதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நல்ல புலாங்கிதம் அடைந்தேன். அதாவது இறையை முன்வைத்து செய்ய வேண்டும் இந்த தொண்டை என்று இன்னொரு விடயத்தை சேர்த்திருக்கின்றீர்கள். அதுதான் உண்மை, அது நான் சேர்க்கவில்லை இந்த சத்சங்கத்தில். அது மிகவும் முக்கியமானதொன்று. எதை செய்தாலும் நாங்கள் இறையை முன்வைத்துத்தான் செய்ய வேண்டும். அப்படி நாங்கள் செய்யும் செயலில் ஒன்றுதான் தொண்டு. அதை நாங்கள் இறைவனை முன்வைத்து செய்யும் போது அது மேலும் சிறக்கும் என்பதை அதனுடன் நினைத்தது மிகவும் மிகவும் அருமை. இவற்றைத்தான் நாங்கள் உணர வேண்டும். ஏனென்றால் இந்த தொண்டு ஏன் நாங்கள் இறைவனை முன்வைத்து செய்ய வேண்டும், ஏன் அது இறைவனுக்கு சமனாக நாங்கள் நினைத்து செய்ய வேண்டும் என்றால் இறைவன் தான் எல்லாவற்றையும் செய்கின்றார் என்று நீங்கள் உங்களுடைய தொண்டு செய்யவில்லை என்றால் இந்த உலகம் மூழ்கி விடாது. நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய நேரத்தில் இறைவனால் நடத்தி கொண்டே இருக்கின்றார் அவர். ஆகவே உங்களில்தான் அது தங்கி நிற்பதென்றது அல்ல. ஆகவே நீங்கள் அதை எடுத்து நாங்கள் அதை தொண்டாக செய்யும் போது இறைவன் செய்யும் செயலில் சிலவற்றை நாங்கள் செய்வதால் இறைவன் அதில் சந்தோஷப்படுகின்றார். அட, நான் இவ்வளவு விடயங்களையும் செய்கின்றேனே, இந்த உயிர் தான் செய்ய வேண்டிய விடயத்தில் சிறு பங்கை இன்று செய்திருக்கின்றதே, ஆகவே நான் செய்ய வேண்டியதை அந்த உயிர் செய்திருக்கின்றது என்று அவர் சந்தோஷப்படுவார் என்று பேராசிரியர் சொல்லுவார் அருமையாக. ஆகவே நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும், நாங்கள் தொண்டு செய்தால்தான் நடக்கும் என்பதல்ல. ஆனால் இறைவன் செய்யும் பணியில் நாங்கள் பங்கேற்று சிலவற்றை எங்களால் செய்யக்கூடிய ஆன்ம நிலையிலிருந்து செய்யக்கூடிய சிலவற்றை நாங்கள் தொண்டாக செய்யும் போது அதில் முதல் மகிழ்வடைபவன் இறைவன். அதை செய்ய பண்ணு எங்களை கொண்டு செய்ய பண்ணுபவனும் அவன்தான். அங்குதான் கொடுத்து எடுப்பது என்பது இறைவனின் செயல். தன் தருகின்றார் சந்தர்ப்பத்தை, நாங்கள் செய்தோம் என்றால் அவருக்கு சந்தோஷம், செய்யவில்லை என்றாலும் அவருக்கு சந்தோஷம், பிரச்சனை இல்லை. ஏனென்றால் அவர் தன்னுடைய பணியை செய்து கொண்டே போவார். நன்றி. பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் இந்த சத்சங்கத்தில் அருமையான விடயங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை முடித்து உங்களை கேள்வி பதில்களுக்கு விடை காண்பதற்கு அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம.